இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8073992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சாரா தாம் சிந்தினி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை தந்த கிருபைக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறவர்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியினுடைய தலைப்பு அருவறுப்பின் விதைகள், சீட்ஸ் ஆஃப் அபாமினேஷன் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை படிக்கப் போகின்றோம். மத்தேயோ 13 அதிகாரத்திலே நாம் அநேக ஊமைகளை தொடர்ந்து படித்து வந்தோம். இந்த நாளிலும் கூட நாம் படிக்கக்கூடிய வசனங்கள் 47 வசனத்திலிருந்து 50 வசனம் வரை நாம் படிக்கப் போகின்றோம். நான் வாசிக்கின்றேன். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த ஊமையானது மிக மிக முக்கியமான ஒரு ஊமையாக இருக்கிறது. இந்த கதையை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுகின்றார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு வலைக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே வலை என்று சொல்லப்படும் பொழுது எதற்காக வலை பயன்படுத்தப்படுகின்றது? அநேக நேரங்களில் சரியில்லாதவைகளை ஜல்லடை செய்யும்படியாக வலைகளை பயன்படுத்துகின்றார்கள், ஜல்லடைகளை பயன்படுத்துகின்றார்கள். ஒருவேளை அரிசியிலே கல் இருக்கலாம், சில நேரங்களில் மண் இருக்கலாம். அப்பொழுது இந்த வலை அல்லது ஜல்லடைகளை பயன்படுத்தி அவர்கள் அதை தனியாக பிரிப்பார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்பொழுது வலை என்றால் எதற்காக வலைக்கு ஒப்பாயிருக்கிறது, யாரை அவர்கள் தனியாக பிரிக்கப் போகின்றார்கள் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடலிலே சகல விதமான மீன்களும் இருக்கிறது. ஆகையால் அந்த மீன்களை வலையிலே இழுக்கும்படியாக வலை தேவைப்படுகின்றது. அப்பொழுது ஒரு மீனவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது, எல்லா மீன்களையும் தன்னுடைய வலையிலே அவன் சேகரித்து அதை அவன் கடலிலே கொண்டு வந்து அவன் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது, கரையிலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கரையில் இருக்கக்கூடிய மீன்களை அவன் வெவ்வேறாக பிரிப்பான். எந்த மீன்களை நாம் பயன்படுத்த முடியும், எதை பயன்படுத்த முடியாது, எது நல்ல மீன், எது கெட்ட மீன் என்று அவன் பயன்படுத்துவான். அது மாத்திரம் கிடையாது, அந்த வலையிலே சில நேரங்களில் கற்கள் வந்திருக்கலாம், முட்கள் வந்திருக்கலாம், சில நேரங்களில் தேவையில்லாத பொருட்கள் கூட வந்திருக்கலாம். ஆகையால் இந்த மீனவன் அவைகளை வெவ்வேறாக பிரிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இதே சம்பவம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலும் நடக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் வந்து துன்மார்க்கர்களை நீதிமான் நடுவிலிருந்து அவர்களை தனியாக பிரித்து அவர்களை அக்கினி கடலிலே அல்லது எரியக்கூடிய அக்னியிலே அவர்கள் போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த கதையிலிருந்து நாம் 4 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவது, நல்லவர்களும் தீயவர்களும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்திலே நல்லவர்கள் மாத்திரம் இருப்பார்கள் என்றால் இவ்வளவு பிரச்சனை இருக்காது, இவ்வளவு போராட்டங்கள் இருக்காது, இவ்வளவு துன்பங்கள் இருக்காது. ஆனால் இந்த உலகத்திலே தீயவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், அருவறுப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். அதில் அதிகமாக தீமை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கதை நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சங்கீதம் 1 ஒன்றாம் வசனம் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்திலே இரண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்களை வேதம் எவ்வாறு அழைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, தீயவர்களை துன்மார்க்கர்கள் என்றும் பாவிகள் என்றும் பரியாசக்காரர் என்றும் வேதாகமம் அழைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அப்படிப்பட்டவர்களிடம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, துன்மார்களுடைய ஆலோசனை நடவக்கூடாது. அப்படி என்றால் அவர்கள் கெட்டவர்கள் என்று நமக்கு தெரிகிறது, சத்தியத்தில் இல்லை என்று தெரிகிறது. ஆனால் அநேக நேரங்களில் அவர்களிடம்தான் நாம் சென்று ஆலோசனை கேட்போம். உலகத்தாரிடம் சென்றுதான் ஆலோசனை கேட்போம். வேதம் சொல்கின்றது, அவருடைய ஆலோசனை நீங்கள் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. சில நேரங்களில் அவர்கள் தவறு செய்கிறார் என்று தெரிந்த மாதத்திலே அவர்கள் எப்படி தவறு செய்யலாம் என்று நாம் அவர்களோடு கூட நின்று சண்டை போட வேண்டும் என்று நினைக்கிறோம். வேதம் சொல்கின்றது, அவருடைய வழியிலே நீங்கள் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. உங்களை ஏளனமாக பேசலாம், பரியாசம் செய்யலாம், அவர்களிடத்தில் நீங்கள் உட்காரவும் கூடாது, அந்த இடத்தில் பேசவும் கூடாது, அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த வேத வசனத்தை இவ்வளவு முக்கியமாக இங்கே வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, துன்மார்களுடைய ஆலோசனை ஒருவேளை நீதிமான் நடப்பான் என்றால் அவனும் துன்மார்க்கனாய் மாறிவிடுவான். பாவிகளுடைய வழியில் ஒருவேளை நீதிமான் நிற்பான் என்றால் அவனும் பாவிகளுடைய வழியில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் ஒருவேளை அங்கே நீதிமான் உட்கார்வான் என்றால் அவனும் அவர்களோடு கூட சேர்ந்து பிறரை பரியாசம் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்திலே துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள், ஆனால் துன்மார்க்கர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. வேதம் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் இங்கே சங்கீதக்காரன் வேதத்தை இங்கே வைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, வேதத்திலே பிரியமாயிருந்தால் மாத்திரமே, வேதத்தை இரவும் பகலும் தியானித்தால் மாத்திரமே துன்மார்க்கர்கள் யார், பாவிகள் யார், பரியாசக்காரர் யார், அவர்கள் கற்பின்படி நடக்கிறார்களா நடக்கவில்லையா, அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அநேக காரியங்கள் தெரிய வரும். ஆகையால் தான் இன்று வேதாகமத்தை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்லவர்கள் யார், தீயவர்கள் யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், மிக முக்கியமாக அந்த வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அவ்வாறு நடக்கும் பொழுது அந்த வேதமானது நம்முடைய இருதயத்திலே ஆழமாக பதிகின்றது, ஆழமான ஒரு இடத்தை அது எடுத்துக்கொள்கின்றது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் நாமும் துன்மார்க்கர்களைப் போலத்தான் இருக்கிறோம், நாமும் பாவிகளைப் போலத்தான் இருக்கிறோம், நாமும் அவர்கள் செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்று பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? தேவன் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த மனிதன் மிக மிக ஒரு துன்மார்க்கமான ஒரு மனிதனாக இருக்கிறான். அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு ரவுடியாக இருக்கிறான். அவன் நினைத்தால் யாரை வேணாலும் கொலை செய்யலாம், யாரை வேண்டுனாலும் அவன் வந்து துன்புறுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேகர்கள் அவனை மாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அவன் யாருடைய பேச்சையுமே கேட்காதவனாக காணப்பட்டான். ஆனால் அவன் ஒரு நாள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றான். யாரோ ஒருவர் அவருக்கிடம் மிகவும் அநேக வருடங்களுக்கு போராட்டத்துக்கு பிறகு அந்த மனிதனை ஏமாற்றும்படி, அந்த மனிதனுடைய வார்த்தையை அவன் அங்கீகரிக்கும்படி இந்த போதகர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் ஏமாந்து போகக்கூடாது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக முயற்சிகளை எடுக்கிறார். சில நேரங்களில் ஏமாற்றம் அடைகிறார், சில நேரங்களில் அந்த மனிதனால் துன்புறுத்தப்படுகின்றார். ஆனாலும் அந்த ஒரு கெட்டவன் மானமாற வேண்டும் என்று இந்த போதகர் அல்லது இந்த ஊழியக்காரர் மிக முயற்சி எடுத்து மாற்றிவிடுகிறார். ஒரு நாள் என்ன ஆகின்றது என்று பார்க்கும் பொழுது, இந்த கெட்டவன் அதாவது மனமாறிய நல்லவன் அவன் என்ன செய்கிறான் என்று பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்ச்சியாக அவருடைய காலை இன்னொரு மனிதன் மிதித்து விடுகின்றார். பேருந்திலே இருந்த இன்னொரு மனிதன் மிதித்து விடுகின்றார். இந்த மனமாறிய ஒரு கிறிஸ்தவன் பரவாயில்லை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறான். உன்னை மிதித்த அந்த மனிதன் மிகவும் கோபமாக, என்ன தைரியம் இருந்தால் என்னிடம் நீ பேசுவாய், என்னிடம் சண்டை போட வருகிறாய் என்று அதிகமாக கத்தி கூச்சலிட ஆரம்பித்தான். இந்த மனிதர் மிக பொறுமையாக அமைதியாக இருக்கிறார். ஏனென்றால் இவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, ஆகையால் அமைதியாக பொறுமையாக இருக்கிறார். இவர் சில நேரங்களில் கோபப்பட்டு என்ன பண்ணிவிட்டார் என்று பார்க்கும் பொழுது, மனிதர் மனமாறி அந்த ரவுடியை கன்னத்தில் 2-3 தடவை அடித்து விடுகிறார். இதை பார்த்த அனைவரும் மிகவும் பயத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். ஏனென்றால் இவன் ஒரு கொலைகாரன் ஆச்சே, இவன் ஒரு ரவுடி ஆச்சே, இவன் திரும்ப அடிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? ஆனால் அந்த மனிதன் அமைதியாக சிரித்து கொண்டே ஒரு வார்த்தை சொன்னான். என்னை நீங்கள் அடித்து விட்டீர்கள், இதுவே நான் பழைய மனிதனாக இருந்திருந்தால் இன்னாரம் நீங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது அருகே இருந்தவர்கள் சொல்கிறார்கள், இவன் யார் என்று. அது மாத்திரமல்ல, அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்களா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் மாற்ற வேண்டும், மாற வேண்டும் என்று தான் முயற்சி செய்கிறார். ஆனால் நாம் மாறாதபடிக்கு இந்த உலகத்திலே தீய மனிதர்களும் இருக்கிறார்கள், அவர்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் மாறவில்லை என்றால் ஒரு நாள் மாறுவதற்கான வாய்ப்பு உங்களிடம் பறிக்கப்படும். அந்த வாய்ப்பு பறிக்கப்படும் என்றால் உங்களால் மனம் மாறவே முடியாது. அது எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே. இங்கே பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று நாம் வாசித்தோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகையிலே துன்மார்க்கர்கள் நீதிமான்கள் இரண்டாக பிரிக்கப்படுவார்கள். துன்மார்க்கர்களை எடுத்து சென்று எங்கே போடுவார் என்று பார்க்கும் பொழுது அக்னியிலே போடுவார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் மனம் மாறவில்லை, உங்கள் வாழ்க்கை மாறவில்லை, இன்னும் துன்மார்க்கமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அவனுடைய வருகை இருக்கிறது. ஒரு நாள் உங்களுக்கான தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுக்கான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் அநேகர் சொல்வது, பரவாயில்லை, ஒருவேளை எனக்கு பரலோகம் கிடைக்கவில்லைன்னு பரவாயில்லை, நான் நரகத்துக்கு சென்று விடுகிறேன், ஆனால் இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அநேகர்கள் பாவம் செய்யலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவோ பாவம் செய்கிறீர்களோ அதற்கான தண்டனையை இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆம் உண்மைதான், அவன் செய்த தப்புக்கு, அவன் செய்த பாவத்திற்கு தக்கதான கூலியை இந்த பூமியிலே அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது இதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால். யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனை அவன் ஏமாற்றினான், தன்னுடைய சகோதரனை யாக்கோப்பை ஏமாத்தினான். ஆனால் அவன் யாக்கோப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யாக்கோப்பை அவனுடைய மாமனார் ஏமாற்றினார், அவன் செய்த வேலைக்கு தகுந்த கூலியை கொடுக்கவில்லை. யாக்கோப்புடைய மனைவி ஏமாத்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து யாக்கோப்புடைய பிள்ளைகள் அவனை ஏமாத்தினார்கள், யோசேப்பு மறித்து போய்விட்டான் என்று பொய் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் சாகும் வரை அவனுடைய வாழ்க்கை உபத்திரவத்தில் தான் இருந்தது, கஷ்டத்தில் தான் இருந்தது. உண்மைதான், ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார், அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், உண்மைதான். ஆனாலும் அவன் எப்பொழுதோ என்றோ செய்த பாவம் அவனை பின்தொடர்ந்து வந்தது, அந்த பாவத்தின் விளைவை அவன் பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் துன்மார்க்கமாக இருக்கிறீர்கள், நீங்கள் மாறவில்லை என்றால் நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு தக்கதான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் ஒருவேளை புகை பிடித்து கொண்டிருக்கலாம், மதுபானத்தை அருந்தி கொண்டிருக்கலாம், ஆண்டவரிடம் நீங்கள் மனம் மாறி ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள் என்று நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மதுபான குடித்தது நிமித்தமாகவும் புகை பிடித்த நிமித்தமாகவும் உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அதனுடைய விளைவை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. ஆம், ஆண்டவர் உங்களை மன்னித்து விட்டார், பரலோகராஜ்யம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் இந்த உலகத்தில் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை, நீங்கள் செய்த பாவத்துக்கான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. ஆகையால் தான் இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த கடலிலே ஒரு நாள் வலை வந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். ஆம், இந்த உலகம் எனும் கடலிலே மனிதர்கள் மத்தியிலே நாம் பாவம் செய்வோம் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஏன் வயதாகி கொண்டு போகின்றது, நமக்கு ஏன் வயதாகுகின்றது, ஏன் நோய் வருகிறது, ஏன் முடி உதிர்கிறது, ஏன் முகம் சுருங்குகிறது என்று எப்பொழுதான் நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? இது அனைத்துமே பாவத்தின் விளைவுதான். இந்த உலகத்தில் பாவம் வந்ததன் நிமித்தமாக தான் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்பட்டது, மனிதனுடைய முகத்தோற்றங்கள் மாற்றப்பட்டது, மனிதனுடைய வாழ்க்கையிலே உடலிலே பாவம் குடிகொண்டிருக்கிறதுனால்தான் அவன் வயதையும் முதியமையும் அவன் பெற்றுக்கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தெரிந்து ஏதாவது பாவம் செய்வோம் என்றால், தவறு செய்வோம் என்றால் நம்மை யாராலுமே இந்த உலகத்தில் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் அவனவன் செய்த பாவத்திற்கான தக்க விளைவை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை கிறிஸ்து பெற்றுக்கொண்டார், அதாவது இரண்டாவது மரணத்தை கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். ஆகையால் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனமாற வேண்டும். மனமாறவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை கஷ்டத்திலும் துன்பத்திலும் வேதனையிலுமே இருக்கும் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த அருவறுப்பான விதைகள், அதாவது அருவறுப்பான இந்த மனிதர்களை அந்த தேவதூதன் என்ன செய்வான் என்று பார்க்கும் பொழுது, 49வது வசனம், இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும், தேவத்தில் புறப்பட்டு நீதிமான் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களை தனியாக பிரித்து, 50வது வசனம், அவர்கள் ஆக்கினை சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இங்கே பார்க்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள், துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டுடைய வருகையிலே உங்களை ஆண்டவர் தனியாக பிரித்து எங்கே போடுவார் என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாக ஆக்கினி கடலிலே போடுவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆண்டுடைய இரண்டாவது வருகையிலே யாரையுமே ஆண்டவர் நரகத்தில் போட மாட்டார். ஏனென்றால் மரித்தவர்கள் மரித்தவர்களாகவே இருப்பார்கள். துன்மார்க்கர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய துன்மார்க்கர்கள் அவருடைய வருகையின் மகிமையிலே மரித்து போய் விடுவார்கள். அப்படி என்றால் இவர்கள் எப்பொழுது நெருப்பில் போடப்படுவார்கள், எப்பொழுது இவர்களுக்கு அந்த நரகம் கிடைக்கும் என்று கேட்பீர்கள் என்றால் ஆண்டுடைய மூன்றாவது வருகையிலே அது இருக்கும். அதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் என்றால் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, 1000 வருட அரசாட்சி என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த 1000 வருடங்கள் முடிந்த பின்பு சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த 1000 வருடத்திற்கு பிறகு துன்மார்க்கர்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது, 5வது வசனத்திலே மரணம் அடைந்த மற்றவர்கள் உயிர் தேழுவார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மற்றவர்கள் தான் அவனுடைய இரண்டாவது வருகையிலே துன்மார்க்கர்களாக மரித்தவர்கள், துன்மார்க்கர்களாக இருந்தவர்கள். ஆகையால் அவர்கள் என்ன ஆவார்கள், என்ன நடக்கப்படும் என்று சொல்லப்படும் பொழுது, ஆண்டுடைய மூன்றாவது வருகிலே உயிர் பெற்று அந்த பரலோகத்தை அழிக்க செல்வார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து அவர்களை பச்சித்து போடும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்திலே ஒருவேளை உங்களுக்கு தண்டனை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டுடைய மூன்றாவது வருகிலே நிச்சயமாகவே நீங்கள் ஆக்கினையிலே எரிக்கப்பட்டு சாம்பலாவீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்னும் நாம் அபாமினேஷன் என்று சொல்லப்படும் அந்த அசுத்தமான அந்த காரியங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறோமா, அருவறுப்பான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறோமா, அருவறுப்பான விதைகளை தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்கள். 4வது, நீதிமான்களை அவர்கள் பரலோகத்திலிருந்து எடுத்து செல்வார்கள், பரலோகத்துக்கு எடுத்து செல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது துன்பங்கள் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக உங்களை வேர் பிரித்து உங்களை மகிமை அடையும்படி செய்வார். எத்தனையோ பேரை நாம் வேதத்தில் பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் வேர் பிரித்து தனியாக ஆசீர்வதித்தார், மோசையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆண்டவர் தனியாக பிரித்து ஆசீர்வதித்தார். இந்த உலகத்தில் தான் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் கிடையாது, பரலோகமும் அவர்களுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நீங்கள் நீதிமானாய் இருக்கின்ற பட்சத்தில் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலே ஆசீர்வதிப்பார். ஆகியாவும் பாண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்றார். ஆம், அதன்படியே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவரை பெருமைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்மார்க்கமான இந்த உலகத்தில் நாம் ஒரு பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மை வேறுபடுத்தி அடையாளம் காண்பித்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக நம்மை வைப்பார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்க விரும்புகிறீர்களா? அவங்க சித்தத்தை செய்ய விரும்புகிறார்களா, நல்ல மீன்களாக இருக்க விரும்புகிறார்களா, தம்மை நிறைய சபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறேன். இந்த செய்தி கேட்ட அனைவரும் ஆசீர்வதி அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் நீர் நடத்த முடிய சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்க நம்பிக்கிறாங்க. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக எனக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசியை 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.